அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஜனவரி திங்கள் 25 நாள் திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசை நிகழ்ச்சியில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில். விழுப்புரம் மாவட்டத்தில் தனியார் சுயநிதி கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த 3 மாணவிகள் தற்கொலை செய்து கொண்டது பற்றிய செய்தி. இந்த கல்லூரிக்கு MGR மருத்துவ பல்கலைக்கழகம் எப்படி அங்கீகாரம் வழங்கியது என்பது குறித்து துணைவேந்தர் தெரிவிக்கும் கருத்துக்கள்.
இந்த ஹோமியோபதிக்கு அங்கீகாரம் தரப்படவில்லை, இதுவரைக்கும் அஃபிலியேஷனே கொடுக்கல. வேற யோகா அண்ட் நேச்சுரோபதிக்கு ஆன் கோர்ட்டோட ப்ரொசீடிங்கோட அவங்க வந்து அஃபிலியேஷன், கண்டிஷனல் அஃபிலியேஷன் கொடுத்துருக்குறாங்க.
உயர்கல்வித்துறையில் தனியார் சுயநிதி கல்லூரிகளில் தொடரும் இது போன்ற பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன என்பது குறித்து கல்வியாளர் ராஜகோபாலன் தெரிவிக்கும் கருத்துக்கள்.
இப்பொழுது எந்த பல்கலைக்கழகமும் பல்கலைக்கழக விதியின்படி நடப்பதில்லை. அரசனுடைய ஆக்ஞைக்கு இணங்கத்தான் எல்லா துணைவேந்தர்களும் நடக்கின்றார்கள். ஆக அரசு என்ன சொல்லுகின்றதோ அல்லது அந்த அமைச்சர் என்ன சொல்லுகின்றாரோ அதன்படிதான் நடக்கின்றது.
நிகழ்ச்சியின் இறுதியாக விளையாட்டரங்கம் ஆகியவை இடம்பெறுகின்றன. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அறிக்கை வழங்குவோர் சிவராமகிருஷ்ணன் மற்றும் பிரதீபன் புனிதசீலன்.
சில தென்னமெரிக்க நாடுகளில் பரவி வரும் ஜீகா வைரஸ் கனடாவையும் சிலியையும் தவிர்த்து மற்ற அமெரிக்க கண்ட நாடுகள் அனைத்திலும் பரவக்கூடும் என்று தாம் எதிர்பார்ப்பதாக உலக சுகாதார நிறுவனம் எச்சரித்துள்ளது. கடந்த ஆண்டு மே மாதம் தொடங்கி பிரேசிலில் இக்கிருமி வேகமாக பரவி வருகிறது. அடெக்ஸ் என்ற கொசுவின் கடியால் பரவும் இது குழந்தைகள் பாதிப்புடன் பிறப்பதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. இந்த குறிப்பிட்ட அடெக்ஸ் ரக கொசுக்கள் தவிர வேறு வகையிலும் இந்த வைரஸ் பரவுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கக்கூடும் என்று ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளார்கள். ஒருவருக்கு இந்த வைரஸ் தொற்று ஏற்பட்டிருப்பதை காட்டக்கூடிய நோயின் அறிகுறிகள் மிகவும் மென்மையானவையாக இருப்பதால் இதை உடனடியாக கண்டறிவதில் சிக்கல் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நோய் பரவியுள்ள நாடுகளுக்கு செல்வதை கர்ப்பிணி பெண்கள் தவிர்த்து கொள்ளும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள்.
சமாதான பேச்சுக்கள் வெள்ளிக்கிழமை ஆரம்பமாகும் என தாம் எதிர்பார்ப்பதாக சிரியாவிற்கான ஐநாவின் விசேட பிரதிநிதி தெரிவித்துள்ளார். அதில் யார் கலந்து கொள்ள வேண்டும் என்பதில் ஏற்பட்ட இழுபறி நிலை காரணமாகவே பேச்சுக்கள் தாமதமானதாக ஸ்டஃபாக் டி பிஸ்ரூரா தெரிவித்தார். இது தொடர்பான கலந்துரையாடல்கள் தொடர்வதாக தெரிவித்த அவர், அழைப்பிதழ்கள் செவ்வாய்க்கிழமை அனுப்பி வைக்கப்படும் என தெரிவித்தார். ஜெனிவாவில் நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தை நேரடியாக அல்லாமல் நடுவர்கள் மூலமாகவே நடைபெறும் என்பதுடன் அது 6 வரை தொடரும் என தான் எதிர்பார்ப்பதாக அவர் மேலும் குறிப்பிட்டார்.
இஸ்லாமிய அரசு என்று தம்மை கூறிக்கொள்ளும் குழு ஐரோப்பாவை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்த புதிய சண்டை முறைகளை வடிவமைத்து வருகிறது என்று ஐரோப்பிய ஒன்றியத்தின் கொள்கை அமைப்பின் இயக்குநர் ராயன் வைன்கிரைட் கூறுகிறார். தி ஹேகில் தீவிரவாத தாக்குதலுக்கு எதிரான ஒரு புதிய மையத்தை தொடங்கி வைக்கும் பொழுதே வைன்கிரைட் அவர்கள் இந்த கருத்தை தெரிவித்தார். உறுப்பு நாடுகளுக்கு இடையே தகவல்களை பகிர்ந்து கொள்ளும் முறையை மேம்படுத்தும் நோக்கிலேயே இந்த புதிய மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கடந்த நவம்பர் மாதம் பாரிஸில் நடைபெற்ற தாக்குதல்களை நடத்தியவர்கள் என அவர்கள் கூறும் 9 பேரை காட்டும் காணொளி ஒன்றையும் IS தீவிரவாதிகள் வெளியிட்டுள்ளார்கள். அந்த அமைப்புக்கு எதிராக வான் தாக்குதல்களை நடத்த பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்ததை காட்டும் படங்களுடன் அந்த காணொளி முடிகிறது. அதை இப்பொழுது பிரிட்டிஷ் அரசு ஆராய்ந்து வருகிறது.
கடவுச்சீட்டு கட்டுப்பாடுகளின்றி சுதந்திரமாக பயணிக்கும் ஷெங்கன் நாடுகளின் பகுதிகளிலிருந்து கிரேக்கத்திற்கு தடை விதிக்கப்படலாம் என்ற எச்சரிக்கைகளுக்கு மத்தியில் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் அமைச்சர்கள் சந்தித்து பேசுகின்றனர்.
The Commission has taken swift action.
கிரேக்கம் தனது எல்லைகளின் பாதுகாப்பு தொடர்பில் உறுதிப்படுத்தாவிட்டால் இது நடக்கலாம் என ஆஸ்திரியா தெரிவித்துள்ளது. இந்த கருத்தையே பெல்ஜியமும் தெரிவித்துள்ளது. ஆனால் கிரேக்கத்திற்கு தேவையான உதவிகள் வழங்கப்படும் என 2 நாடுகளும் தெரிவித்துள்ளன. பெருந்தொகையான குடியேறிகள் துருக்கியிலிருந்து கிரேக்கம் வாயிலாக ஐரோப்பிய ஒன்றியத்தினுள் வருகின்றனர். துருக்கிக்கு மேலும் உதவிகளை வழங்க வேண்டும் என ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளிநாட்டுக் கொள்கைகளுக்கான தலைவர் கேட்டுக்கொண்டுள்ளார்.
லிபியாவில் செயல்படும் 2 போட்டி நிர்வாகங்களில் ஒன்றான சர்வதேச சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நாடாளுமன்றம் ஐநா ஆதரவுடன் அமைக்கப்படவிருந்த ஒற்றுமை அரசாங்கத்திற்கு எதிராக வாக்களித்துள்ளது. கடந்த 2011 கர்னல் கடாஃபியின் ஆட்சி கவிழ்ந்த பிறகு அங்கு அமைதியின்மையால் ஏற்பட்டுள்ள சீர்கேடுகளை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் ஒரே நிர்வாக அமைப்பை ஏற்படுத்த ஐநா எண்ணியிருந்தது.
ஆரோக்கியமில்லாத உணவுகளை சந்தைப்படுத்துவதை அரசாங்கங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் என தெரிவித்துள்ள உலக சுகாதார நிறுவனம் சர்க்கரை கலந்த குடிபானங்கள் மீது வரி விதிப்பதை கவனத்தில் கொள்ள வேண்டுமெனவும் தெரிவித்துள்ளது. குழந்தை பருவத்தில் உடல் பருமனாதலை குறைப்பதற்கான முக்கியத்துவம் குறித்த அறிக்கையொன்றில் உலக சுகாதார நிறுவனம் இதனை கேட்டுக் கொண்டுள்ளது.
செய்தியறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தியரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். தமிழ்நாட்டில் விழுப்புரம் மாவட்டத்தில் தனியார் சுயநிதி யோகா மற்றும் நேச்சுரோபதி மருத்துவக் கல்லூரி ஒன்றில் படித்து வந்த 3 மாணவிகள் கிணற்றில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டதாக வந்த செய்தியை நேற்றே செய்தியரங்கத்தில் சுருக்கமாக கேட்டோம். இந்த சம்பவம் தொடர்பாக 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்த செய்திக்குறிப்பை தருகிறார் சென்னையிலிருந்து ஜெயக்குமார்.
தமிழகத்தின் விழுப்புரம் மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள தனியார் சுயநிதி யோகா மற்றும் நேச்சுரோபதி மருத்துவக் கல்லூரிக்கு அருகே கிணற்றில் விழுந்து இறந்து காணப்பட்ட 3 மாணவிகளில் ஒருவரான மோனிஷாவின் உடலை பாதுகாக்க கூறி சென்னை உயர்நீதிமன்றம் இன்று திங்கட்கிழமை உத்தரவிட்டுள்ளது. மாணவி மோனிஷாவின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறியுள்ள அவரது தந்தை சென்னை மருத்துவக் குழுவினரை கொண்டு மீண்டும் ஒருமுறை உடற்கூறு ஆய்வு செய்ய வேண்டும் என கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீதான விசாரணை நடைபெற்ற போது மோனிஷாவின் உடற்கூறு ஆய்வுகளில் முறைப்படியான நடைமுறைகள் பின்பற்றப்பட்டதாகவும் மேலும் அவை முழுமையாக வீடியோ பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசு தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. அந்த வாதங்களை ஏற்காத நீதிபதி சுந்தரேஷ் மோனிஷாவின் உடலை வரும் புதன்கிழமை வரை பாதுகாக்க கூறி சம்பந்தப்பட்ட மருத்துவமனைக்கு உத்தரவிட்டார். இதன் காரணமாக மாணவி மோனிஷாவின் உடல் பாதுகாக்கப்படும் மருத்துவமனை வளாகத்திற்கும் காவல்துறையினர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளனர். இதற்கிடையே மாணவி மோனிஷாவின் உடலை தவிர மற்ற 2 மாணவிகளான சரண்யா பிரியங்கா ஆகியோரின் உடல்கள் அவர்களது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. இதே விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிந்து விசாரணைகளை மேற்கொண்டு வரும் தமிழக காவல்துறையினர் முக்கிய குற்றவாளிகளாக கருதப்படும் 2 இன்று கைது செய்துள்ளனர். அவர்களில் ஒருவர் சம்பந்தப்பட்ட கல்லூரியின் அதிபர் என்றும் மற்றொருவர் கல்லூரி உரிமையாளரின் மகன் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் விழுப்புரம் மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சியில் உள்ள SVS நேச்சுரோபதி மற்றும் யோகா மருத்துவக் கல்லூரியில் படித்து வந்த அந்த 3 மாணவிகள் அளவுக்கு அதிகமான கல்வி கட்டணம் கட்ட முடியாமல் தற்கொலை செய்து கொண்டதாக முதற்கட்ட செய்திகள் தெரிவித்தன. பின்னர் இந்த மரணம் தொடர்பாக மாணவிகளின் பெற்றோர்கள் தங்கள் தரப்பு சந்தேகங்களை முன்வைத்துள்ளதாலும் கல்லூரியின் நிர்வாகம் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர்கள் கூறியுள்ளதாலும் இது தொடர்பான பல்வேறு சர்ச்சைகள் தற்போது உருவாகியுள்ளன.
சென்னையிலிருந்து ஜெயக்குமார். தற்போது இந்த சர்ச்சையில் சிக்கியுள்ள SVS கல்லூரிக்கு தமிழ்நாடு MGR மருத்துவ பல்கலைக்கழகம் எப்படி அங்கீகாரம் வழங்கியது என்பது குறித்து அந்த பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் கீதலட்சுமியிடம் கேட்டேன்.
இந்த ஹோமியோபதிக்கு அங்கீகாரம் தரப்படவில்லை. இதுவரைக்கும் அஃபிலியேஷனே கொடுக்கல. வேற யோகா நேச்சுரோபதிக்கு ஆன் கோர்ட்டோட ப்ரொசீடிங்கோட அவங்க வந்து அஃபிலியேஷன் கண்டிஷனல் அஃபிலியேஷன் கொடுத்துருக்குறாங்க. அதுவும் என்ன 14-15 தான் கொடுத்துருக்குறாங்க. 15-16 அஃபிலியேஷன் கொடுக்கப்படவில்லை. இன்ஸ்பெக்ஷனும் பண்ணியிருக்கிறாங்க. இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்டையும் பேஸ் பண்ணி இப்போ வி ஆர் இன் தி ப்ராசஸிங் திஸ் காலேஜ் என்ன பண்றது அப்படின்றது ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
ஆனா இப்போ தற்சமயம் நடந்த இந்த சம்பவத்துக்கு பிறகு நீங்க இந்த 3 மாணவிகள் வந்து அங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, தொடர்ந்து ரொம்ப அதிகமாக ஃபீஸ் கேட்டு தொந்தரவு பண்ணுறாங்க, அந்த கொடுக்குற ஃபீஸுக்கும் பில்லாம் தர்றதில்லை அப்படின்லாம் அவங்க எழுதியிருக்காங்க. இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வெளியில் வந்த பிறகும் நீங்கள் வந்து அதை அங்கீகாரம்
கொடு, அது வந்து ஜட்ஜ் இல்லை குற்றச்சாட்டுகள் வந்து ஃபீஸ் கட்டுறது வந்து தேர் வி ஹாவ் அ ஃபீஸ் ஃபிக்சேஷன் கமிட்டி டு விச் ஐ ஃபார்வர்டட் அண்ட் கிவன் டு தெம் டு பிகாஸ் தட் அந்த பாடி ஹேஸ் த பவர் டு take action on the this institute. So adha vandu we have given it to the fees fixation judge committee.
சரி, ஆனா இப்ப இந்த சம்பவம் நடந்த பிறகு வெளிவந்திருக்கிற குற்றச்சாட்டுகளை நீங்க எப்படி விசாரிக்க போறீங்கன்னு கேக்குறேன்.
இது வந்து இப்ப இது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் அஃபிலியேஷன் கொடுக்கறதும் எங்களோட யூனிவர்சிட்டியில கொடுக்கறது வந்துதான் நாங்க பாத்துட்டு இருக்கோம். ஃபீ பிக்சேஷன் இதெல்லாம் வந்து இன்ஃபேக்ட் எங்களுக்கு வந்தது தான் அந்த கமிட்டிக்கு கொடுத்துருவோம். ஜட்ஜ் கமிட்டி விச் இஸ் கிவன் பை தி ஒரு செப்பரேட் பாடி விச் இஸ் நாமினேட்டட் பை த கவர்மெண்ட் வித் ரியலி இன்ட்ரஸ்ட் டேக்கிங் கேர் ஆஃப் பை டூயிங் அன் என்கொயரி ஆன் தட்.
ஆனால் இந்த ஹைகோர்ட்டில் ஏற்கனவே இந்த மாதிரியான 2-3 இந்த கல்லூரிக்கு எதிராக 2 கேஸ் 2010-2012 நடந்திருக்கு போல இருக்கு. அவங்க அந்த மாதிரியான வழக்குகள்லையும் நிர்வாகத்துக்கு எதிராக ஹைகோர்ட் தீர்ப்பளிச்சிருக்குன்னு அவங்க பத்திரிகைகள் எல்லாம் செய்தி வருதுமா?
இல்லைங்க, அது வந்து இந்த நிர்வாகத்துக்கு எதிராக இல்லாது, இன்ஃபேக்ட் அவங்க டைரக்ஷன் பிரகாரம் தான் அது நடக்குது. அது வெப்சைட்லயும் போட்டிருக்கோங்க நாங்க வந்து இட்ஸ் நாட் அஃபிலியேட்டட்னும் போட்டிருக்கோம். ஸ்க்ரோல்ல போயிட்டு இருக்குதான்,
ஸ்க்ரோல்ல போயிட்டு இருக்கு,
அதுல கிளிக் பண்ணா வரணும்.
தமிழ்நாடு எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் கீதலட்சுமி. தமிழ்நாட்டில் 80களில் தொடக்கத்தில் உயர்கல்வித்துறையில் தனியார் முயற்சிகள் அனுமதிக்கப்பட்ட போதிலிருந்தே தனியார் சுயநிதி கல்வி நிறுவனங்களில் போதிய அடிப்படை வசதிகள் இல்லாத நிலை, அதிக கட்டண வசூல் போன்ற குற்றச்சாட்டுகள் நிலவி வந்துள்ளன. குறிப்பாக இந்த கல்லூரிக்கு எதிராக சில வழக்குகளில் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ள நிலையில் இந்த கல்லூரிக்கு எப்படி அனுமதி வழங்கப்பட்டது என்று கேள்வி எழுகிறது. இதுபோன்ற பிரச்சனைகள் குறித்து கல்வியாளர் எஸ்எஸ் ராஜகோபாலன் அவர்களிடம் கேட்டேன்.
இப்பொழுது உச்ச நீதிமன்றம் எந்த இந்திய குடிமகனுக்கும் தான் விரும்ப ஒரு கல்விக்கூடம் தொடங்குவதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறது. அதற்கு எந்த முன் அனுமதியும் பெற வேண்டியதில்லை என்று அந்த தீர்ப்பு சொல்லியது. இதன் காரணமாக பலரும் எந்த விதமான உட்கட்டமைப்பு வசதிகள் இல்லாமலும் சரியான ஆசிரியர்கள் இல்லாமலும் இருக்கின்ற கல்விக்கூடங்கள் பலவற்றையும் தொடங்கிவிட்டார்கள்.
பிறகு
அனுமதி பெறுவதற்கு அணுகும்பொழுதுதான் அவற்றினுடைய நிலை தெரிய வருகின்றது. எத்தனைக்கு எத்தனை குறைகள் இருக்கின்றதோ அந்த அளவிற்கு அவர்கள் அதிகமான லஞ்சம் கொடுக்க வேண்டிய நிலைதான் இருக்கின்றது. என்ன இருந்தாலும் அனுமதி கிடைத்துவிடும். இதுவரையும் ஒருவருக்கும் அனுமதி மறுக்கப்பட்டதில்லை. ஆனால் அனுமதி பெறுவதற்கான
இந்த குறிப்பான இந்த கல்லூரிக்கு 2010-2012 ஆகிய ஆண்டுகளில் அந்த கல்லூரிக்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்குகளில் சென்னை உயர்நீதிமன்றம் அந்த நிர்வாகத்துக்கு எதிராக தீர்ப்பளித்தும் கூட எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் தனது அங்கீகாரத்தை ரத்து செய்தது போல தெரியவில்லை. அதற்கு இந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகும் அந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்காமல் இருந்ததற்கு என்ன காரணம் நினைக்கிறீர்கள்?
காரணம், இப்பொழுது எந்த பல்கலைக்கழகமும் பல்கலைக்கழக விதிகள்படி நடப்பதில்லை. அரசனுடைய ஆக்ஞைக்கு இணங்கத்தான் எல்லா துணைவேந்தர்களும் நடக்கின்றார்கள். ஆக அரசு என்ன சொல்லுகின்றதோ அல்லது அந்த அமைச்சர் என்ன சொல்லுகின்றாரோ அதன்படிதான் நடக்கின்றது. ஆகையினால் இந்த விஷயத்தில் தலையிடாதீர்கள் என்று சொல்லிவிட்டார்கள் என்றால் துணைவேந்தரோ பல்கலைக்கழகமோ அதில் தலையிடாது. இதுதான் இன்றைய பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணம்.
பல்கலைக்கழகங்கள்,
பல கல்லூரிகள் இருக்கின்றன. எந்த விதமான அடிப்படை வசதியும் இல்லாத கல்லூரிகள் நிறைய இருக்கின்றன. இவற்றால் மாணவர்கள் ஏமாற்றப்படுகின்றார்கள். இது ஒரு பெரிய ஏமாற்று வேலை நடந்து கொண்டிருக்கின்றது. எந்த தனி முதலீடு எதுவும் இல்லாமலேயே ஒரு கல்விக்கூடத்தை தொடங்கலாம் என்ற நிலை மிகவும் ஆபத்தானது.
ஆனால் இந்த பல்கலைக்கழகங்கள் ஒரு அட்டானமஸ் சுயாதீனமான நிறுவனங்களாக
அதெல்லாம்
இயங்க வேண்டும்.
சட்டத்தில் தான் அப்படி இருக்குது, நடைமுறையில் இல்லை.
அப்படி இருந்தால் கூட மாவட்ட நிர்வாகமோ அல்லது மாநில அரசாங்கமோ இந்த மாதிரி தங்களது
மாவட்ட நிர்வாகத்துக்கு இதை பற்றி எல்லாம் ஏதாவது மாணவர் பிரச்சனை ஆசிரியர் பிரச்சனை வந்தால்தான் மாவட்ட நிர்வாகம் பார்த்துக்கொள்ளும்.
அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கின்றன இந்த கல்லூரியில். அதாவது போன செப்டம்பர் அக்டோபரிலேயே சில மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்ள முயற்சி செய்திருக்கிறார்கள்.
அதாவது மாணவர்கள் சாலைக்கு வந்தார்கள், கலெக்டர் வந்து அதை கலைச்சு ஒரு சமாதானப்படுத்துறதுக்கு முயற்சி செய்து கொண்டு போய்விடுவார்கள். ஆனால் நிரந்தர தீர்வு காண வேண்டிய பொறுப்பு யாருக்கு உண்டு? பல்கலைக்கழகத்திற்கு தான் உண்டு. பல்கலைக்கழகம் தன்னுடைய விதிகளுக்கு உட்பட்டு எல்லா உட்கட்டமைப்பு வசதிகளும் இருக்கின்றதா, மற்றும் ஆசிரியர்களெல்லாம் தகுதி வாய்ந்தவர்களா, முறையாக நியமிக்கப்பட்டிருக்கின்றார்களா என்றெல்லாம் பார்க்க வேண்டும். இன்றைக்கு பல்கலைக்கழகத்திற்கே எந்த கல்லூரியிலே எத்தனை ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள் என்பதே தெரியாமலேயே பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன. இதெல்லாம் ரொம்ப, இந்த ஒரு விஷயத்தை மாத்திரமல்ல, பொறியியல் கல்லூரி ஆகட்டும், பிற வகை கல்லூரிகளாகட்டும், எல்லாவற்றிலும் இதே நிலைதான் இருக்கின்றது. என்ன, பல்கலைக்கழகங்களுக்கு போதிய பண வசதியோ ஆள் வசதியோ கிடையாது எல்லாவற்றையும் பார்த்து கொள்வதற்கு. இப்போ இன்ஜினியரிங் கல்லூரி என்ன, அண்ணா யூனிவர்சிட்டி ஒன்று மாத்திரம் 500 பொறியியல் கல்லூரிகள் எவ்வாறு பார்ப்பார்கள்? அதற்கான ஆள் சக்தி இருக்கிறது அவர்களிடத்துல இல்லை. ஆகையினால ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு போட்டாங்கன்னா அவங்க பாட்டு நடத்துறாங்க. தேர்வுக்கு 2 மாதம் முன்னதாக உயர்நீதிமன்றத்தை அணுகுவார்கள், மாணவர்கள் கஷ்டப்படுவார்கள், ஏமாந்து போவார்கள். உயர்நீதிமன்றமும் மாணவர்கள் நிலையை நினைத்து அவர்களை தேர்வு எழுத அனுமதியுங்கள் என்று சொல்லிடுவாங்க. இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன இருந்தாலும் ஒரு அனுமதி வாங்கி விட முடியும் என்ற எண்ணத்தில்தான் இவர்கள் கல்லூரிகளை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள்.
கல்வியாளர் எஸ் எஸ் ராஜகோபாலன்.
இந்திய மத்திய அரசு நடிகர் ரஜினிகாந்துக்கு பத்ம விபூஷன் விருதை அறிவித்திருக்கிறது. இது குறித்து சென்னையிலிருந்து ஜெயக்குமார்.
பத்ம விபூஷன் விருது அறிவிப்பு தம்மை மிகவும் கௌரவப்படுத்தியுள்ளதாக தான் உணர்வதாகவும், இந்த தருணத்தில் தமது ரசிகர்கள், நலம் விரும்புபவர்கள் மற்றும் நண்பர்களுக்கு மனப்பூர்வமான நன்றியை தெரிவிப்பதாகவும் நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். இந்திய அரசால் வழங்கப்படும் நாட்டின் இரண்டாவது உயரிய சிவிலியன் விருதான பத்ம விபூஷன் விருது நடிகர் ரஜினிகாந்த் உள்ளிட்டோருக்கு வழங்கப்படும் என இன்று திங்கட்கிழமை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் பின்னர் இது குறித்து தமது சமூக வலைதளத்தில் கருத்து கூறும்போதுதான் நடிகர் ரஜினிகாந்த் நன்றியையும் தெரிவித்தார். 2016 பத்ம விருதுகள் தொடர்பான அறிவிப்புகள் இன்று அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டுள்ளது. பத்ம விபூஷன் விருது பெறுவோர் பட்டியலில் நடிகர் ரஜினிகாந்த், ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் முன்னாள் ஆளுநர் ஜெகமோகன், தொழிலதிபர் மற்றும் பத்திரிகையாளர் ராமோஜி ராவ், வாழும் கலை அமைப்பின் நிறுவனர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர், முன்னாள் இந்திய கணக்கு தணிக்கையாளர் வினோத் ராய், குச்சிப்புடி நடன கலைஞர் யாமினி கிருஷ்ணமூர்த்தி, ரிலையன்ஸ் நிறுவனத்தின் நிறுவனரான மறைந்த திருபாய் அம்பானி, அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட்டின் தலைவர் டாக்டர் வி சாந்தா உள்ளிட்டோரது பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. இதற்கு அடுத்தபடியான பத்மபூஷன் விருது பட்டியலில் நடிகர் அனுபம் கேர், இந்திய விளையாட்டு வீராங்கனைகளான சானியா மிர்சா மற்றும் சைனா நெஹ்வால் ஆகியோரது பெயர்களும் இடம்பெற்றுள்ளன. மேலும் இந்தியாவுக்கான முன்னாள் அமெரிக்க தூதர் ராபர்ட் டி பிளாக்வெல் மற்றும் டைம்ஸ் குழுமத்தின் தலைவர் இந்து ஜெயின் ஆகியோர் பெயரும் பத்மபூஷன் விருது பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. நடிகர் அஜய் தேவ்கான், நடிகை பிரியங்கா சோப்ரா, மும்பை தீவிரவாத தாக்குதல் வழக்கில் ஆஜராகி வாதாடிய வழக்கறிஞர் உஜல் நிக்கம் உள்ளிட்டோரது பெயர்கள் பத்மஸ்ரீ விருது பெறுவோர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. இதற்கிடையே இந்த அறிவிப்பு வெளிவந்த ஒரு சில மணி நேரங்களில் நடிகர் ரஜினிகாந்திற்கு வழங்கப்பட்டுள்ள இந்த விருது தொடர்பிலான பல்வேறு தரப்பிலான விவாதங்கள் சமூக வலைதளங்களில் பரவி வருவதையும் காண முடிகின்றது. குறிப்பாக அரசியல் ஆதாயத்திற்காக வழங்கப்பட்ட விருது என்கிற விமர்சனம் அனைவரது கவனத்தையும் ஈர்த்து வருகிறது.
ஜெயக்குமார் வழங்கிய இந்த குறிப்புடன் இந்திய கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்கிற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6013 அசோக் நகர் சென்னை 600083 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும், ஃபேஸ்புக், ட்விட்டர், கூகுள் பிளஸ், இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இனி இலங்கை கண்ணோட்டம். தடை விதிக்கப்பட்ட மீன்பிடி வலைகளை உபயோகிக்க இலங்கை அரசு அனுமதி கொடுத்திருப்பதாக கூறி மன்னார், புத்தளம் மற்றும் சிலாவை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் வேலை நிறுத்தம் செய்யப்போவதாக அறிவித்துள்ளனர். இது குறித்து கல்பிட்டிய மற்றும் பத்தலகுண்டு மீனவர் சங்க செயலாளர் ஆண்டனி பெர்னாண்டோ அவர்களிடம் கேட்டார் சிவராமகிருஷ்ணன்.
நாங்கள் நாளிலிருந்து தொழிலுக்கு போகாம எங்களோட போராட்டம் ஆரம்பிக்க வரும் என்று சொன்னா, தடையான வலைகளை கொண்டு மீன்பிடி அனுமதி கொடுத்திருக்கிறதால அந்த வலையின் பேர் லைல வலை, சுருக்கு வலை. அதனால சிறு தொழில் சிறுபான்மை தொழிலாளர்களோட தொழில் எல்லாம் பாதிக்கப்பட போகிறது.
தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்துறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்கன்னா யாருக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க?
அரசாங்கத்தில் இந்த அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. அந்த தொழில் செய்யறவர்களுக்கு, அவங்க கல்பிட்டி மன்னார சேர்ந்தவர்களுக்கு தான் கொடுத்திருக்காங்க. 1986 தடை செய்தாங்க.
இப்போ 1986 தடை செய்தாங்கன்னா இப்ப 30 அந்த வலையை அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்களா? இப்ப 30 நீங்களாம் என்ன செஞ்சீங்க?
இந்த 1996 இந்த பிரச்சனை அடிக்கடி வந்து கொண்டிருக்கு. ஆனா கவர்மெண்ட் திருப்பி தடை செய்யறதும் அது தொழில் போக கொடுக்காம இருக்கிறதும் ஒரு அரசாங்கம் வரக்குள்ளதான் இந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்குது. இந்த புதிய கவர்மெண்டால ஜனவரி 1st தடை செய்தாங்க. திருப்பி 24 பிறகு திருப்பி இந்த புதன்கிழமையிலிருந்து இந்த தடை நீக்கி இருக்காங்க.
அப்போ அரசாங்கம் வந்து தடையை அவங்களே விதிக்கிறாங்க, தடையை நீக்கிறாங்கன்னா அதுக்கு அரசாங்கம் ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க தானே?
அரசாங்கம் இந்த காரணம் இந்த சரியா ஒன்னு சொல்லலன்னா திருப்பி நாங்க இந்த போராட்டத்தில் விடுபட்டா திருப்பி தடை செய்வாங்க. இப்படிதான் இந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்கு. காலகாலமா இப்படிதான் போய்கொண்டிருக்கு. நாங்க செய்யற தொழில் வலை கொஞ்சம் போட்டுதான் மீன் பிடிப்போம். ஒரு நாளைக்கு நாங்க 50 கிலோ 100 கிலோ மீன் தான் பிடிப்போம். இவங்களோட வலை பர்சன் நெட், இந்த பர்சன் நெட்டை கொண்டு வலையை அப்படி சுத்தி போட்டாங்கன்னு சொன்னா 50-60 கிலோ மீன் ஒரே அடியா போயிடும். இப்படி ஒரு இந்த 50-100 போட்டு இந்த தொழில செய்யக்குள்ள கடல மீன் நிக்காது, மீன் குறையதான் செய்யும். இது எங்களோட இயல்பு வாழ்வை பாதிக்குது. இது மேற்கொண்டு இதை செய்யக்கூடாது, இது இதை தடை செய்யும் வேண்டி தான் போராட போறோம்.
இது நாடு தழுவி எல்லா கடற்பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை தானே?
ஆமாம், இது நாங்கள் மட்டும் செய்யலாம். முழு இலங்கையை ஒன்று சேர்ந்து செய்கிற ஒரு போராட்டம், முழு இலங்கையில் இருக்கிற சகல கடத்தல் மக்களும் ஒன்று சேர்ந்து செய்கிற போராட்டம். முதல்ல நாங்கள் கருப்பு கொடி ஏந்துவோம், இரண்டாவதாக தொழில் போகாமல் இருப்போம், மூன்றாவதாக நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து சாலை மறியலில் ஈடுபட போகிறோம். கடைசியில் இது உண்ணாவிரத போராட்டமாக முடியும்.
இல்லை தொழிலுக்கு போகலன்னா நஷ்டம் உங்களுக்கு தானே?
தொழில் போய் வேலை இல்லையே, தொழில் போனாலும் மீன் கிடைக்காது. ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்பு கடலில் அமைச்சு சந்திச்சு எங்க பிரச்சனை எல்லாம் சொல்லி முழு இலங்கை உள்ள சகல தலைவர்களும் ஒன்று கூடி போய் சொன்னோம் இது இந்த தொழிலாளர்கள பாதிப்பு பற்றி, ஆனா விளக்கி சொன்னோம். அதன்படியாக மேற்கொண்டு டிசம்பர் 31 பிறகு இந்த வலையை தண்ணில போடுறதுல தடைப்படுத்தினார். ஆனா ஒரு 23 நாள் கழிச்சு தடை நீக்கி விட்டார். நீ அது என்ன எதற்காக நீங்கள் புரியல,
உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு நீங்க சொல்லும் பொழுது ஏன் நீங்க வந்து நீதிமன்றத்துக்கு போக கூடாது?
இது கடைசியா அதுதான் இந்த சட்டபூர்வமான ஒரு நடவடிக்கைக்கு நாங்க போகலாம் எண்ணிக்கொண்டிருக்கோம். ஏன்னா எங்களுக்கு உதவி செய்கிறது அளவுல யாரும் இல்ல, நாங்க களத்தொழிக்கார என்ற படிச்சவங்களும் இல்ல, எங்கட அளவுக்கு தான் நாங்க வேலை திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கோம்.
கல்பிட்டிய பத்தலகுண்டு மீனவர் சங்க செயலாளர் ஆண்டனி பெர்னாண்டோ. இலங்கையில் காணாமல் போன ஊடகவியலாளர் பிரகீத் ஏக்கின்லிகுடாவின் மனைவிக்கு அச்சுறுத்தல் விடுத்ததான குற்றச்சாட்டில் பொதுபல சேனா செயலாளர் புத்தபிக்கு கலகுடாத்த ஞானசேகர தேரரை கைது செய்ய நீதிமன்றம் ஒன்று உத்தரவிட்டிருக்கிறது. இது குறித்த செய்திக்குறிப்பை தருகிறார் கொழும்பிலிருந்து நீதிமன்ற செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
காணாமல் போயுள்ள ஊடகவியலாளர் பிரகீத் எக்னலிகுடவின் மனைவி சந்தியா எக்னலிகுடவை அச்சுறுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள பொதுபல சேனா அமைப்பின் செயலாளர் கலகுடாத்தே ஞானசார தேரரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு ஹோமாகம மஜிஸ்ட்ரேட் நீதிபதி போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார். பிரகீத் எக்னலிகுட காணாமல் போனமை சம்பந்தமாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு இன்று ஹோமாகம நீதிமன்றத்தில் அழைக்கப்பட்டது. அப்போது புகாரை சமர்ப்பித்த சந்தியா எக்னலிகுட மற்றும் ஞானசார தேரர் உட்பட பலர் நீதிமன்றத்தில் சமூகம் அளித்திருந்தனர். வழக்கு விசாரணை முடிவடைந்த பின்னர் நீதிமன்ற வளாகத்துக்கு வெளியே வந்த ஞானசார தேரர் அங்கு கூடியிருந்தோர் மத்தியில் உணர்ச்சி வசமாக சில கருத்துக்களை தெரிவித்தார். இந்த அரசாங்கம் நாட்டை காப்பாற்றிய இராணுவத்தினரை காட்டிக் கொடுத்து வருவதாக குற்றம் சாட்டிய ஞானசார தேரர் எமது இனத்தையும் காட்டிக் கொடுத்து வருவதாக குற்றம் சாட்டினார். நாட்டில் யுத்தம் ஒன்று இருந்ததை தற்போது எல்லோரும் மறந்துள்ளதாகவும் அவர் மேலும் குற்றம் சாட்டினார். அதன் பின்னர் நீதிபதியிடம் புகார் ஒன்றை சமர்ப்பித்த சந்தியா எக்னலிகுட தரப்பின் வழக்கறிஞர் கலகுடாத்தே ஞானசார தேரர் நீதிமன்ற வளாகத்தில் வைத்து சந்தியா எக்னலிகுடவை அச்சுறுத்தியதாக தெரிவித்தார். இது நீதிமன்றத்துக்கு ஏற்படுத்திய ஒரு அவமானம் என்று கூறிய வழக்கறிஞர் இதுகுறித்து தகுந்த நடவடிக்கைகளை எடுக்குமாறு நீதிபதியிடம் வேண்டுகோள் விடுத்தார். அந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட நீதிபதி ஞானசார தேரரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு போலீசாருக்கு உத்தரவு பிறப்பித்தார். அதன் பின்னர் வழக்கு விசாரணை எதிர்வரும் 9 திகதி வரை ஒத்திவைக்கப்பட்டது.
கொழும்பிலிருந்து கே எஸ் உதயகுமார் வழங்கிய இந்த குறிப்புடன் செய்தியரங்கம் நிறைவு பெறுகிறது. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை. நிகழ்ச்சியில் அடுத்து வருவது விளையாட்டு அரங்கம். தயாரித்து வழங்குகிறார் சிவராமகிருஷ்ணன்.
இன்றைய விளையாட்டு அரங்கத்தில் முதலாவதாக தடகள செய்திகள். ஊக்க மருந்து பயன்படுத்தியதான குற்றச்சாட்டில் 4 தடகள வீரர்களை ரஷ்ய ஒலிம்பிக் சங்கம் தடை செய்துள்ளது. கடந்த நவம்பர் மாதம் சர்வதேச தடகள போட்டிகளில் பங்கு பெற ரஷ்ய தடகள சம்மேளனத்திற்கு தடை விதிக்கப்பட்ட பிறகு ரஷ்ய ஒலிம்பிக் சங்கம் எடுத்துள்ள முதல் நடவடிக்கை இது. ரஷ்ய தடகள சம்மேளனம் ஊக்க மருந்து பயன்பாட்டை ஊக்குவித்தது என்று தொடர்ந்து வந்த குற்றச்சாட்டுகளை அடுத்து அந்த சம்மேளனத்துக்கு தடை விதிக்கப்பட்டது. கடந்த 2012 நடைபெற்ற ஐரோப்பிய ஒலிம்பிக் சாம்பியன்ஷிப் போட்டிகளில் மகளிருக்கான 800 மீட்டர் ஓட்டப் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்றிருந்த ஐரீனா மேரகேவா உட்பட 4 ஆண்டுகள் தடை விதிக்கப்பட்டுள்ளன. இதனிடையே ஊக்க மருந்து பயன்பாட்டு ஊழலில் சிக்கி தவிக்கும் சர்வதேச தடகள சம்மேளனத்துடனான தனது வர்த்தக உறவுகளை விளையாட்டுப் பொருட்கள் உற்பத்தி நிறுவனமான அடிடாஸ் முறித்துக் கொள்கிறது. அந்த வர்த்தக உறவுகள் பல மில்லியன் டாலர்கள் மதிப்பு வாய்ந்தவை. சர்வதேச தடகள சம்மேளனத்துடன் அடிடாஸ் ஏற்படுத்தி கொண்டுள்ள 11 ஆண்டுகளுக்கான வர்த்தக உறவு எதிர்வரும் 2019 முடிவடைய உள்ளது. எனினும் ஊக்க மருந்து பயன்பாட்டு ஊழல் காரணமாக அந்த உறவை 3 ஆண்டுகளுக்கு முன்னரே முறித்துக் கொள்ள அடிடாஸ் நிறுவனம் இப்பொழுது முடிவெடுத்துள்ளது. அடுத்து கால்பந்து செய்தி ஒன்று. உலக அளவில் FIFA அங்கீகாரம் பெற்ற சர்வதேச கால்பந்து நடுவர் எனும் பெருமையை பெற்றுள்ள முதல் தமிழ் பெண்மணி தமிழகத்தின் ரூபா தேவி. அவருடன் உரையாடினார் நமது தமிழக செய்தியாளர் முரளிதரன்.
ஒரு ஃபுட்பால் பிளேயர் தான். ஸ்கூல் லெவல்ல இருந்தே நான் ஃபுட்பால் டீம்ல பண்ணிக்கிட்டு இருக்கேன். 6th நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் விளையாடுறதுக்காண்டி. என்னோட சீனியர்ஸ் எப்படி விளையாடுறாங்கன்றதை பார்த்து ஒரு ஆர்வத்துலதான் வந்து நான் ஃபுட்பால் விளையாட வந்தது. நான் ஃபுட்பால் ஸ்கூல் டீம் டிஸ்ட்ரிக் டீம் பார்ட்டிசிபேட் பண்றதை பார்த்துட்டு எனக்கு வந்து ஸ்டேட் டீம்ல வந்து இடம் கிடைச்சிச்சு. இது காரணம் பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஃபுட்பால் அசோசியேஷன் தான். அவங்க வந்து ஒரு என்கரேஜ் பண்ணி இது பண்ணனால ஒரு பிளேயராவே நான் ஃபர்ஸ்ட் வெளியே தெரிஞ்சது. அப்புறம் ஸ்டேட் டீம்ல பார்ட்டிசிபேட் பண்ணனாலதான் வந்து தமிழ்நாடு ஃபுட்பால் அசோசியேஷன் வந்து அந்த டைம் சப்போர்ட் பண்ணாங்க. ஆக்சுவலா எல்லாத்துக்குமே வந்து ஒரு பிளேயர் ஃபுட்பால் பிளேயரா தான் ஃபர்ஸ்ட் தெரியுவேன். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நான் 2007 வந்து எப்படி வந்துட்டு எக்ஸாம் எழுதிட்டேன் சார். ஏன்னா அந்த டைம்ல வந்துட்டு நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். ஏற்கனவே ஃபுட்பால் பிளேயருங்கனால ஃபிட்னஸ் நல்லா பண்ணுவோம் அப்படின்ற மோட்டிவேட்லதான் வந்துட்டு எங்க அசோசியேஷன் வந்து அந்த ஃபுட்பால் எக்ஸாம் இருக்கு எக்ஸாம் எழுத வச்சாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா 2010 அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுட்பால் உமன்ஸ் மேட்சஸ் வந்து ஒரு 2 இயர்ஸா வந்து ரொம்ப கம்மியா தான் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த டைம்ல நம்ம ரெஸ்ட்ல இருக்கோம், நம்ம வந்து ஃபுட்பால் வந்து ஃபாலோ பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துச்சு. அப்போ போய் நான் லோக்கல் மேட்சஸ் திண்டுக்கல் ஸ்டேட்ல நடந்த லோக்கல் மேட்சஸ்ல போய் சும்மா ஒரு அஃபிஷியலா வந்துட்டு என்னை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணி ஒரு ஸ்போர்ட்ஸ் அசிஸ்டன்ட் ரெஃப்ரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா என்ன இம்ப்ரூவ் பண்ணாங்க. அதுக்கப்புறமே நம்ம ரெஃப்ரி பண்றப்ப எல்லாமே என்கரேஜ் பண்றாங்களே, நம்ம ஏன் ரெஃப்ரி பண்ணக்கூடாது, நம்ம ஃபுட்பால வந்து எப்படிதான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம், இது வந்து நமக்கு ஒரு லைஃப் மாதிரி, இதை ஏன் வந்து நம்ம பாதியில ஒரு பிளேயராகவே வந்து டிராபேக் பண்ணணும், இதை வந்து கண்டினியூ பண்ணுவோம், ரெஃப்ரியாக வச்சு கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணது ரெஃப்ரியா.
இத்தனை வருடங்களாக ஒரு விளையாட்டு வீரராக இருந்திருக்கிறீங்க, திடீரென ஒரு நடுவராக மாறுவோம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறது உங்களுக்கு வந்து ஒரு எளிதான காரியமாக இருந்ததா?
ரொம்ப ஈஸியா தான் சார் இருந்துச்சு. ஏன்னா ரெஃப்ரீங்கள் வந்து ஒரு பிளேயர் என்ன நினைக்கிறாங்க அதுக்கேத்தப்ப நம்ம ஜட்மெண்ட் பண்றதுதான் ரெஃப்ரியோட வேலை. இந்த பிளேயர் வந்து நெக்ஸ்ட் மூமெண்ட் வந்து இது வந்து கவுல் பண்ண போறாங்கன்றது ஒரு ஜட்ஜ் பண்றதுதான் ரெஃப்ரியோட வேலை. அதனால நான் ஒரு பிளேயரா வந்துட்டு ரெஃப்ரியா வந்தனால எனக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா தான் இருந்துச்சு. ஏன்னா நானும் நிறைய டைம் வந்து ரெஃப்ரியா வந்து திட்டிருக்கேன், நிறைய டைம் வந்து ரெஃப்ரிக்கு வந்து அகேன்ஸ்டா பேசிருக்கேன் அப்படின்றப்ப என்னைய மாதிரிதான் அந்த பேரும் ட்ரீட் பண்ணுவாங்க, இந்த பிளேயரும் திங்க் பண்ணுவாங்கன்ற ஒரு ஃபர்ஸ்ட் மோட்டிவேஷன் வந்து எனக்கு வந்து தெரிஞ்சு. அப்போ வந்து எனக்கு ரெஃப்ரி பண்றது வந்து அவ்வளவு கஷ்டமா தெரியல சார். ஃபர்ஸ்ட் ரெஃப்ரியா உள்ள போறப்ப அந்த டிராபேக் எல்லாம் இருந்துச்சு, நம்ம பிளேயரா இருந்தோம் அப்படின்ற ஒரு டிராபேக் இருந்துச்சு. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் மேட்ச் எல்லாம் பாப்பேன், ரெஃப்ரி பண்ண மாட்டேன், அவங்க என்ன விளையாடுறாங்க என்ன ஸ்கில் பண்றாங்கன்றதும் பாப்பேன். அப்போ வந்துட்டு என்னோட சீனியர்ஸ் என்னோட கொலீக்ஸ் ரெஃப்ரீஸ் எல்லாம் வந்துட்டு சொன்னாங்க, நீ ரெஃப்ரி ஆயிட்ட, நீ வந்து மேட்சஸ் பார்க்க கூடாது, நீ வந்து பிளேயர் மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது, திங்க் பண்ணக்கூடாது, நீ வந்து ரெஃப்ரியா திங்க் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேட் கொடுத்தனாலதான் அப்படியே ஒரு லைன் சேஞ்ச் பண்ணேன். எனக்கு பிளேயருக்கும் ரெஃப்ரிக்கும் டிஃபரெண்ட் ரொம்ப இல்ல சார், ரெண்டுமே ஒரே ஃபீல்ட்ல தான் இது பண்ண போறோம். ஏன்னா இது வந்து ஜட்மெண்ட் பண்ண போறோம், அது வந்து பிளேயரா பிளே பண்ண போறோம், அதான் டிஃபரெண்ட் நம்மளுக்கு.
எல்லா துறையிலுமே பெண்கள் மேலே வருவதற்குன்னு பல தடைகள் இருக்கும், உங்களுடைய அனுபவம் என்ன, நீங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதையும் எதிர்கொண்டீங்களா?
அது மாதிரி இருந்துச்சுங்க சார். ஆனா அது வந்து ரொம்ப டிராபேக் பண்ற மாதிரிலாம் எந்த பிரச்சனையுமே நடக்கல. ஏன்னா நாம ஃபர்ஸ்ட் மேட்சஸ் பண்றதே பாத்தீங்கன்னா திண்டுக்கல் சிக்க பொறுத்த வரைக்கும் மென்ஸ் மேட்சஸ் தான் எனக்கு கொடுத்தாங்க. ஏன்னா உமன்ஸ் டோர்னமெண்ட் வந்து கம்மியான லெவலில் தான் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கு, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உமன்ஸ் டோர்னமெண்ட் வந்து கம்மி தான். 10 மென்ஸ் மேட்சஸ் நடக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா 1-2 மேட்சஸ் தான் உமன்ஸ் மேட்சஸ் நடக்கும். அப்ப எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் மென்ஸ் மேட்சஸ் போய் பண்ணாதான் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ என்ன சொல்லுவாங்க டீம், உமன் ரெஃப்ரி வந்து மென் மேட்ச் பண்றாங்க, ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் வந்தா வந்துச்சு எப்படி சமாளிப்பாங்க அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு. ஆனா ஆக்சுவலா ஃபுட்பால் பிளேயரா இருந்திருக்கும், நம்ம எவ்வளவோ பிரச்சனைகளை வந்து ஃபேமிலி லெவல்ல சமாளிக்கிறப்ப இது கேம் ரிலேட்டட் தான், அதனால இதை ஈஸியா சமாளிக்கலான்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு சார். அதனால எனக்கு வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சுக்கலாம், ஏன் வந்து நம்ம வந்து பயந்துக்கிட்டு பின்னாடி போனோம், நம்ம ஆக்சுவலா ஒரு பிளேயர், நம்ம ஏன் வந்து பிளேயரா இருந்துட்டு நம்ம மேனேஜ் பண்ண முடியலன்னா புதுசா வர கேர்ள்ஸ் எல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு மோட்டிவேட் வந்து எனக்குள்ள இருக்குங்க சார். அதனால வந்துட்டு எனக்கு வெளியே பெண்கள் போக கூடாது இது பண்ணக்கூடாது அப்படின்றதுலாம் நான் வந்து காலையிலேயே வாங்கிக்க மாட்டேங்க சார். என்னோடது என்ன மேட்சஸ் போய் பண்ணணும், நல்லா விளாடணும், என்னோட வந்து நான் பெஸ்ட் பண்ணணும், அந்த எண்ணம் மட்டும் தான் எனக்கு இருந்துச்சு. அதனால மித்தவங்க பேசுறது வந்து நான் வந்து பெருசாவே எடுத்துக்க மாட்டேங்க சார்.
இப்போது கால்பந்து சம்மேளனத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நடுவராக நீங்க ஆகியிருக்கும் நிலையில உங்களுடைய எதிர்கால லட்சியம்ங்கிறது என்ன?
லட்சியம் சொன்னா இப்ப ஒரு ஃபீஃபான்ற ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு சார். ஏன்னா தமிழ்நாட்டுல இருந்து உமன்ஸ் எப்படி யாருமே இது வரைக்கும் வந்தது இல்ல, என்னை மோட்டிவேட் பண்ணி எல்லாம் சப்போர்ட் பண்ணனாலதான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். உமன் ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு பேர் கிடைச்சிருக்கு, அதை நான் வந்து கண்டினியூ பண்ணணும்னா என்னோட ஃபிட்னஸ் லெவல் இனிமேல் வர காலத்துல வர நல்ல மேட்சஸ் எல்லாம் வந்து நான் நல்லா பண்ணாதான் வந்து அதை கண்டினியூ பண்ண முடியும். அதனால ஒரு நல்ல குட் ரெஃப்ரி நல்ல பெஸ்ட் ரெஃப்ரின்ற ஒரு பேர் வந்து எனக்கு நினைச்சிருக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். அதான் என்னோட லட்சியம். அதுக்கப்புறம் எனக்கு வந்து அடுத்த லெவலுக்கான ப்ரொமோஷன் கிடைக்கும். நான் எடுத்த உடனே வந்து ஒலிம்பிக் போகணும் வேர்ல்டு கப் போகணுன்ற இந்த ஆசை எனக்கு எதுவுமே கிடையாது சார். என்னோட அந்த கொடுத்துருக்க வாய்ப்பு வந்து நல்லபடியா யூஸ் பண்ணிக்கணும், அதை வந்து நல்லபடியா இது பண்ணனா நல்ல ரெஃப்ரின்னு ஒரு பேர் கிடைக்கும் சார். அந்த இது கரெக்டாக ஆட்டோமேட்டிக்கா அந்த லெவல் ரீச் பண்ணலாம் சார்.
ஃபீஃபாவின் சர்வதேச கால்பந்து நடுவராக தேர்வாகியுள்ள முதல் தமிழ் பெண்மணி ரூபா தேவி.
விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியை தயாரித்து வழங்கியவர் சிவராமகிருஷ்ணன். இனி நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன்பாக ஓரிரு தலைப்புச் செய்திகளுடன் பிரதீபன்.
சில தென்அமெரிக்க நாடுகளில் பரவி வரும் ஜீகா வைரஸ் கனடாவையும் சிலியையும் தவிர்த்து மற்ற அமெரிக்க கண்ட நாடுகள் அனைத்திலும் பரவக்கூடும் என்று உலக சுகாதார நிறுவனம் எச்சரித்துள்ளது. இஸ்லாமிய அரசு என்று தம்மை கூறிக்கொள்ளும் குழு ஐரோப்பாவை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்த புதிய சண்டை முறைகளை வடிவமைத்து வருகிறது என்று ஐரோப்பிய ஒன்றியத்தின் கொள்கை அமைப்பின் இயக்குநர் கூறுகிறார். சமாதான பேச்சுக்கள் வெள்ளிக்கிழமை ஆரம்பமாகும் என தாம் எதிர்பார்ப்பதாக சிரியாவிற்கான ஐநாவின் விசேட பிரதிநிதி தெரிவிக்கின்றார். கடவுச்சீட்டு கட்டுப்பாடுகளின்றி சுதந்திரமாக பயணிக்கும் ஷெங்கன் நாடுகளின் பகுதிகளிலிருந்து கிரேக்கத்திற்கு தடை விதிக்கப்படலாம் என்ற எச்சரிக்கைகளுக்கு மத்தியில் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் அமைச்சர்கள் சந்தித்து பேசுகின்றனர்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். அதுவரை எம்முடைய இன்றைய நிகழ்ச்சியையும் எம்முடைய கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் நேயர்கள் எம்முடைய இணையதளமான www.bbctamil.com என்ற இணையதளத்தில் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.